நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இங்கிலாந்தில் உள்ள லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் தலைவரும் துணை வேந்தருமான பேராசிரியர் நிஷாந்த் கனகராஜா அவர்களுக்கு ஆண்டகை பட்டத்தை, நைட்ஹுட் அல்லது சேவ் பட்டத்தை இந்த வருட தொடக்கத்தில் மன்னர் மூன்றாவது சார்ல்ஸ் கொடுத்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவிற்கு வந்திருந்த போது இலங்கையில் அவரது வளர்ப்பு, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மற்றும் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தில் அவரது கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணிகள் மற்றும் ஒரு கல்வி நிறுவனத்தில் நிர்வாகியாக அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அவருடன் ஒரு நீண்ட நேர்காணல் செய்யும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இரண்டு பாகங்களாக பதிவேறும் இந்த நேர்காணலின் முதல் பாகம் இது. பேராசிரியர் சர் நிஷாந்த் கனகராஜா அவர்களை நேர்கண்டு உரையாடும் நான் குலசேகரம் சஞ்சயன். வணக்கம் ப்ரொஃபசர் சர் நிஷாந்த் கனகராஜா.
வணக்கம் சஞ்சயன்.
நீங்கள் லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட போது தொலைபேசி வழியாக உங்களை நேர்கண்டிருந்தோம். இப்பொழுது ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காக நீங்கள் ஆஸ்திரேலியா வந்திருக்கும் ஒரு 15 மணி நேர சின்னி வந்திருக்கும் இடைவேளையில் உங்களை SPS கலையகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலிலே உங்களுக்கு இந்த சேர் பட்டம் நைட்ஹுட் வழங்கப்பட்டதற்கு SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பாக நெஞ்சார வாழ்த்துகிறோம். இந்த விருது கிடைத்த போது நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள்?
என்னையும் இன்று அழைத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு இது கிடைத்த போது எனது முதல் நினைவு, எத்தனையோ பேருக்கு இது ஒரு ஆச்சரியமாயும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். என்னுடைய பிரயாசங்களை இது ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு நான் மிக சந்தோஷப்பட்டேன். அது இன்னும் மேலாக என்ன மாதிரி கஷ்டப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு வந்து இந்த நிலைமைக்கு வந்தது எத்தனையோ பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்றதுதான் என்னுடைய முதல் நினைவு.
ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வந்ததாக கூறினீர்கள். எமது முன்னைய நேர்காணலிலும் நீங்கள் அதை குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களது பெற்றோர் இருவருமே ஆசிரியர்கள். உங்களது குடும்ப பின்னணி பற்றி மீண்டும் ஒரு முறை கூறுவீர்களா?
என்னுடைய அப்பா அம்மாவும் ஆசிரியர்கள். ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது காசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எங்களுடைய அப்பா அம்மா ஆசிரியர்களால் வைத்த காசு எங்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கவில்லை. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். எங்களுடைய அப்பாவும் பேர்ந்து கொஞ்சம் குடியதுகளில் போனதால் இன்னும் கஷ்டங்கள் வர துவங்கியது. அதனால் நாங்கள் படிக்கும்போது மிக கஷ்டப்பட்டோம். எங்களுடைய அம்மாவும் கொஞ்சம் குடும்ப நிலைமையில் கஷ்டப்பட்டதால் எங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருந்தது. ஆனால் எங்களுடைய அக்கா அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாள். ஆனால் அவள் எங்களுடைய குடும்பத்துக்கு கணக்க வேலை செய்தார். அப்போ அதை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். என்னுடைய மூத்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அவர் வேலையும் இன்ஸ்ட்ரக்டராக இருந்து காசு வைத்து தான் எங்களுக்கு இருந்த கடன்களை அடைத்தோம். அந்த விதத்தில் கஷ்டப்பட்டதால் இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நான் மிக்க பிரயாசத்துடன் அதை கிராஸ் பண்ணிக்கொண்டு என்னால் செய்யக்கூடியதை செய்தேன். அதனால் தான் இப்படி ஒரு பதவிக்கு வந்ததும் அவார்ட் கிடைச்சதும் நல்ல சந்தோஷமாக இருந்தது.
இந்த விருதிற்காக பலர் உங்கள் பின்னணியில் இருந்திருப்பார்கள். உங்கள் அக்காவை பற்றி குறிப்பிட்டீர்கள். வேறு யாரெல்லாம் இதற்கு உந்துதலாக இருந்தார்கள் என்று கூறுவீர்களா?
படிக்கும்போது எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஆசிரியர்மார் நல்லா உதவி செய்தார்கள். நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு காரணமே என்னுடைய அதிபதி வந்த நேரம் மிஸ்டர் டி குணசீலன். அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து கொஞ்சம் பேரை அவர்கள் இன்டர்வியூ பண்ண விரும்புகிறார்கள். கொஞ்சம் பேர்களை அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விதத்தில் அவருடைய பெயரை கொடுத்தார். வேறு மாணவர்களின் பெயர்களும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதை நான் நன்றி கூட விரும்புகின்றேன். பள்ளிக்கூடம் என சந்த சந்தர்ப்பங்களினால் தான் நான் இந்த நிலைமைக்கு வரக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி நான் இந்த அவார்ட் கிடைச்ச போது நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஸ்காலர்ஷிப்பை உருவாக்கினவர் விஸ்வன் நவரத்னம். அவர் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டார். அவருக்கும் கூப்பிட்டு நான் நீங்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி. உங்களால் தமிழர்கள் இந்த கேம்பிரிஜ் பல்கலைக்கழகத்துக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்திருந்தார்கள். அவருக்கு மிக்க சந்தோஷம். அவர் சொன்னார் கிறிஸ்ட் காலேஜில் இன்னும் 3 தமிழர்கள் நைட்ஹுட் எடுத்திருந்தார்கள் என்று. அதை கேட்கும்போது மிக்க சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வேலையிலும் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியிலையும் லெஸ்டர் யூனிவர்சிட்டியிலையும் எத்தனையோ பேர் எனக்கு உதவி பண்ணியிருந்தார்கள். நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுடைய உதவி இல்லாமல் இந்த நிலைமைக்கு ஒரு ஆள் தனியாக வர முடியாது.
நீங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்ட் காலேஜில் இருந்து 3 பேர் இதுவரை நைட்ஹுட் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். சார் பொன்னம்பலம் அருணாச்சலம், அவருடைய மகன் அருணாச்சலம் மகாதேவன், மற்றது சார் ஆனந்த குமாரசாமி. அவர் தவிர இன்னொரு பெயரும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, டாக்டர் சபாரத்னம் அருள்குமரன். இது விருதா பட்டமா?
இது பட்டம்.
பட்டம். ஆஸ்திரேலியா ஒரு பல்கலாச்சார நாடு, கனடா கூட. ஆனால் இங்கிலாந்தை பல்கலாச்சார நாடு என்று சொல்வதை விட அவர்கள் காலனித்துவ ஆட்சி செய்தவர்கள். அந்த நாட்டிலிருந்து பல மக்கள் அங்கே குடியேறியிருக்கிறார்கள். இந்த பல்கலாச்சார நாடுகளான ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலே ஆங்கிலேயர் அல்லாத ஒருவருக்கு பட்டம் கொடுப்பது அந்த பல்கலாச்சார சூழலை பேணுவதற்காக என்று சிலர் பார்ப்பார்கள். ஆனால் இங்கிலாந்தில் அப்படி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
மிக்க அதிசயமாக தான் இருந்தது. அதனால் தான் எல்லாரும் இன்னும் ஆச்சரியப்படுகிறார்கள், இப்படி ஒரு பட்டம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அதே நேரத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கிலாந்திலும் மற்ற மேல்நாடுகளிலும் கஷ்டப்பட்டு பிரயாசனப்பட்டு விசேஷமான காரியங்கள் செய்யும் போது அந்த நாட்டிலே அவர்கள் அதை சந்தோஷமாக வரவேற்கிறார்கள். அதைத்தான் இது உறுதிப்படுத்தினது எனக்கு. அந்த விதத்தில் நான் மிக சந்தோஷப்படுகிறேன். அதே நேரத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பட்டம் சகஜமாக நடக்குமென நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது நடக்க மட்டும் நாங்கள் தொடர்ந்து இதை முயற்சி பண்ண வேண்டும்.
உங்கள் குடும்பத்தை பற்றி கூறுங்கள். அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்திலே பிறந்து வளர்ந்ததாக கூறினீர்கள். மிக அன்பான குடும்பம் என்று அறிகிறோம். அதை விட்டு தனியாக நீங்கள் இங்கிலாந்திலே வாழ்கிறீர்கள். இப்பொழுது மனைவி குழந்தைகள் என்று இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை பற்றி கூறுங்கள்.
என்ன பொறுத்தவரையில் எங்கள் மாதிரியான வாழ்க்கை ஒரு வெளிநாட்டில் மிக கஷ்டம். அநேகமானவர்கள் உங்களை பார்த்து நீங்கள் எந்த நாட்டால், சில பேர் நீங்கள் தமிழ் என்று யோசிப்பார்கள், சில பேர் யோசிப்பாங்க நீங்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்கையிலேயே, நீங்கள் இனிமோ ஸ்ரீலங்கன் தமிழில், நீங்கள் வெள்ளக்காரன், நீங்கள் இப்போ பிரிட்டிஷ் ஏஷியன் அப்படி சொல்லுவாங்க. அதால் ஒரு பிச்சு நோலில் போகிறது மிக்க கஷ்டம். ஸோ என்னை பொறுத்தவரையில் என்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய ரூட்ஸை வச்சுக்கொண்டு புற நாட்டில் வாழ பழகிறது தான் முக்கியம். ஸோ என்னை பொறுத்தவரையில் இதுவரையிலும் நான் இன்னும் தமிழனாகத்தான் இருக்கின்றேன். தமிழ் கலாச்சாரங்கள், பண்பாடுகளை நான் இன்னும் மதிக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள் தமிழ் கதைப்பார்கள், என்னுடைய பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அதே நேரம் என்னுடைய பிள்ளைகளை நான் இங்கிலாந்தில் வளர்க்க வேண்டும். அது கஷ்டம், ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதை நாங்கள் விளங்க வேண்டும், என்ன மாதிரி எங்களுடைய சமுதாயத்தை சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் மேலைக்கு வந்தாலும் அதை முற்றாக எடுக்க முடியாது. இன்றைக்கும் நான் சில வேளையில் நான் பிரிட்டிஷ் ஓ ஸ்ரீலங்கன் என்று யோசித்தான் நான் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆனால் இங்கிலாந்தில் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் நான் மிக்க நன்றியாக இருக்கின்றேன். இப்படி வாரதுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லுவது, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கண்டதுக்கு நாங்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
இதன் தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி ஐயா, நீங்கள் இலங்கையிலேயே இருந்து விட்டீர்கள் என்று வைத்தால், இப்படியான முன்னேற்றம், அதாவது தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி, அதை கண்டிருப்பீர்களா? ஏனென்றால் இலங்கையில் இருந்திருந்தால் இந்த வளர்ச்சியின் பின்புலம் இருந்திருக்காது. அதை மேற்குலகம்தான் கொண்டு வருகிறது. நீங்கள் மேற்குலகிற்கு புலம்பெயர்ந்திருக்கிறீர்கள். அந்த வித்தியாசத்தை, வேறுபாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்?
கட்டாயமாக நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்காவிட்டால் நான் ஆராய்ச்சி செய்திருக்க முடியாது. எனக்கு தேவையான பேப்பர்ஸோ ஜேர்னல்ஸோ, அதுக்கு தேவையான தொழில்நுட்பமோ இலங்கையோ ஏசியாவிலோ இல்லை. அது ஒரு காரணம். இரண்டாவது, எங்களுடைய படிப்பு முறை எங்களுடைய ஊரில் கேள்வி கேட்க பழக்குவதில்லை. நாங்கள் எங்களை சப்மிட் பண்ணி அவங்க சொல்லுகிறதை அக்செப்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது தான் எங்களுடைய வளமை. ஆனால் மேல்நுலகத்தில் அவர்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்பார்கள். அது ஆராய்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு காரியம். அப்போ அதாலே எங்களை மேல் இருக்கிறவர்கள் அந்த ஆராய்ச்சி செய்கிற தன்மையில் கூடிக்கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது, அந்த நாடுகளில் அவர்கள் உணர்கிறார்கள், இன்னோவேஷன் இல்லாமல் நாடு முன்னேறாது. அந்த இன்னோவேஷனுக்கு ஆராய்ச்சி தேவை. அந்த இரண்டும் இருக்கிறதால் மேல் நாடு இன்னும் மேலே மேலே போய்கொண்டிருக்கிறதாலே சில நாடுகள் பின்தங்கி போய்கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ ஆராய்ச்சியில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். ஏனென்றால் அப்போதான் கண்ட்ரி முன்னேறும். இரண்டாவது, இந்த நாடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்யாவிட்டால் வேறு ஒருத்தருமங்களுக்கு அந்த ஆராய்ச்சியை செய்ய மாட்டார்கள். அந்த ஆராய்ச்சியை செய்வது எங்களோட கடமை. அப்போ அந்த தருணத்தை நாங்கள் எங்களுடைய நாடுகளில் உருவாக்க வேண்டும். அது முக்கியம். இரண்டாவது, என்னை பொறுத்தவரையில் மேல் நாட்டில் சிலவேளை நாங்கள் இன்னோவேஷன், இக்கானமி, காசு அதுகளை யோசிக்கிறதில் கலை மற்ற காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுவது குறைவு. அந்த விதத்தில் எங்களுடைய நாடுகள் நல்லா செய்கிறார்கள். இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி, என்ன மாதிரி வயசு போனவர்களை பராமரிக்க வேண்டும், அந்த உதவிகள் எங்களுடைய நாடுகளில் ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் என்ன மாதிரி இந்த ரெண்டையும் ஒன்று கொண்டு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்.
நாங்கள் கடைசியாக உங்களை நேர்கண்ட போது உங்களது பல்கலைக்கழக கற்பித்தல் குறித்தும் ஆராய்ச்சி குறித்தும் பேசியிருந்தோம். அப்பொழுது காது கேட்கும் கருவிகள், ஹியரிங் எய்டு, அந்த தொழில்நுட்பத்திலே நீங்கள் ஆற்றிய பணிகளை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு கேள்வி அப்பொழுது கேட்க மறந்துவிட்டேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது காப்புரிமைகள், பேட்டன்ட், நீங்களோ அல்லது உங்கள் பெயரில் பல்கலைக்கழகமோ பெற்றிருக்கிறதா?
நான் அந்த என்னுடைய பிஹெச்டியில் செய்த வேலையில் நான் பேட்டன்ட் எடுக்கவில்லை. அதுக்கு பிறகு தொடர்ந்து செய்த வேலையிலால் ஒன்று ரெண்டு பேட்டன்ட் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் செய்த வேலையால் பேர்ந்து ஆராய்ச்சி அப்படித்தான் நடக்குது. நீங்கள் கொஞ்சம் வேலைகளை செய்து கொஞ்சம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பிறகு இன்னொருத்தர் அதில் வேலை செய்து அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார்கள். அப்போ நீங்கள் பேட்டன் எடுக்கிற நேரம் அப்போ வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் பாவித்த முறைகளை வைத்து பேருந்துக்கான பேர் பேட்டன் எடுத்திருக்கிறார்கள்.
நீங்கள் இந்த ஆராய்ச்சி தவிர பின்னர் சைனேஜ் அதை வைத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள், அதை பற்றி சற்று கூறுங்கள்.
ஸோ நான் என்னுடைய பிஹெச்டி முடித்த பிறகு நான் லெக்சரராக வந்தபோது நான் நாய்ஸ் கேன்சலிங் அந்த ஏரியாவில் தான் வேலை செய்தேன். காக்டெயில் பார்ட்டி ஃபேக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி ஹியரிங் எய்ட், இந்த மாதிரி அதை இன்னும் முன்னேற்றலாம் என்று வேலை செய்யும் போது ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தபோது ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், மொபைல் ஃபோன் வருகிறது, அதில் என்ன மாதிரி நாங்கள் காது கேட்காதாக்களுக்கு உதவி பண்ண முடியும் என்று ஆராய்ச்சி பண்ணலாமான். அப்போ நான் சொன்னேன், எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் இருக்குத்தானே, அதால் அவங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் என்று. அவர் சொன்னார், இல்லை, அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தான் மதர் டங். அப்போ அவங்க சைன் லாங்குவேஜால் என்னென்று மொபைல் ஃபோனை பாவித்து கம்யூனிகேட் பண்ணலாம் என்று ஆராய்ச்சி செய்யலாம் என்று. அப்போ நான் அதில் ஆராய்ச்சி செய்து என்ன மாதிரி சைன் லாங்குவேஜை மொபைல் ஃபோனால் வீடியோக்களால் செய்யலாம் என்று ஆராய்ச்சி செய்து கொஞ்சம் முன்னேற்றங்கள் கண்டுபிடித்தோம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.